ஹோமியோபதி மருத்துவ பேருந்துகள், பல்லாயிரக்கணக்கான தற்சார்பு ஹோமியோபதி மருத்துவர்களை உருவாக்கிய பேராசான், தலைசிறந்த தமிழ் நூல்களை உருவாக்கிய அரும்பெரும் எழுத்தாளர் ஐயா வெள்ளைச்சாமி அவர்கள். ஐயா வெள்ளைச்சாமி அவர்களை ஈராண்டுகளுக்கு முன்புதான் முதன்முறையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய நூல்கள் வழியாக அவரை எனக்கு நான் அறிமுகம் செய்து கொண்டேன். அதற்கு முன்பாக 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய மாணவர்கள் வழியாக அவர் எனக்கு அறிமுகமானவர். எனவே நாங்கள் புதிதாக சந்தித்துக் கொண்டாலும் கூட எங்களுடைய இந்த இருசார் அன்பு மிக பழமையானது என்றே நான் கருதுகிறேன். அத்தகைய ஐயா பல வெள்ளைச்சாமி அவர்களுடைய தலைமையில் இங்கே ஒரு அரிய சிற்றுரை ஆற்றுவதற்குரிய வாய்ப்பை எண்ணி நான் மகிழ்கின்றேன். அதேபோல மருத்துவர் கென்ட் அவர்கள் ஒரு அணிமானவர்கள் ஒரு பெருங்கடல் என்று சொன்னால், அந்த பெருங்கடலை உணர்ந்த இன்னொரு கடல் கென்ட் அவர்கள். அந்த கென்ட் அவர்களுடைய மருத்துவ பங்களிப்பை பற்றி ஒரு அரிய ஆராய்ச்சி உரையை ஆற்றி அமைந்திருக்கின்றார் ஐயா பேராசிரியர் கோச்சடை அவர்கள். இங்கே சாலையிலிருந்து இன்னும் தொடர்ந்து குழுமியிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை முதற்கண் விரித்தாக்குகிறேன். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வார்கள். யாம் பெற்ற ஹோமியோபதி இன்பம் பெருகை வையகம் என்று நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மாமேலை அனுமான் அவர்களுடைய பிறந்த நாள் விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, உலகத்திலே எந்தெந்த மூலையிலே ஹோமியோபதி மருத்துவர்கள் இருக்கிறார்களோ, ஹோமியோபதி ஆர்வலர்கள் இருக்கின்றார்களோ, ஹோமியோபதி பயனாளிகள் இருக்கின்றார்களோ, அங்கே எல்லாம் இன்று அந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி மகிழ்கின்றோம். மாமேதை அணிமானவர்கள் பள்ளி மாணவராக இருக்கின்ற போது அவருக்கு ஆசிரியராக இருந்தவர்களிலே ஒருவர் அகத்தின் முல்லர் என்பவர். அகத்தின் முல்லர் என்பவருக்கு ஒரு பேரன் அணிமான் மறைவதற்கு முன்னாலே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்தவர். அவருடைய பெயரும் அகத்தின் முல்லர் என்பது. அவர் கிறிஸ்தவ சமய துறவியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கின்றார். அவ்வாறு தொடர்ந்து அந்த கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக அவர் இந்தியாவுக்கு வந்தார். அதற்கு முன்னாலே அவருடைய இளமை பருவத்தில் ஒரு கடுமையான நோய் உண்டாகியது. ஆங்கில மருத்துவம், அல்லியல் மருத்துவம், அலோபதி மருத்துவம் கைவிட்டு விட்டது. ஹோமியோபதி மருத்துவம் பேரராகிய அகஸ்டின் முல்லரை உயிர்ப்பித்தது, அவருக்கு வாழ்வு கொடுத்தது. அவர் அதை கற்றார். ஹோமியோபதி ஆர்வலர்கள் எல்லோரும் செய்த வேலை அதுதான். எப்போது ஹோமியோபதியால் பயன்பெற்றார்களோ அப்போது அவர்கள் அரை ஹோமியோபதி மருத்துவர்களாக ஆகியிருந்தார். அதற்கு பின்னாலே தங்களுடைய இந்த ஹோமியோபதி இன்பத்தை தங்களுடைய சுற்றம் பெற வேண்டும், தங்களுடைய உறவினர் பெற வேண்டும், தங்களுடைய நண்பர்கள் பெற வேண்டும், தங்களுடைய குமுகம் பெற வேண்டும் என்ற அளவிலே அதை பரப்புவதற்கு அல்லது பரப்புவதற்கு துணை நிற்பதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அகத்தி முல்லர் 1878 இந்தியாவுக்கு வருகிறார், மங்களூருக்கு வருகின்றார். அவர் வருகின்ற போது அவர் கைவயம் இருந்தது ஒரு சின்ன பெட்டியிலே இருந்த ஹோமியோபதி மருந்துகள். அந்த அளவான ஹோமியோபதி மருந்துகளோடு அவர் ஒரு சிறிய அறையிலே ஒரு மருத்துவ கூடத்தை தொடங்குகின்றார். அந்த மருத்துவ கூடம் 1880 தொடங்கிய அந்த மருத்துவ கூடம் இன்றைக்கு ஒரு மாபெரும் நிறுவனமாக மங்களூரிலே ஃபாதர் முல்லர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ற பெயரிலே அமைந்திருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதே போல ஒரு அறையில இந்த மருத்துவம் தொடங்கி இருக்கிறது. தூய ஹோமியோபதி தூய ஹோமியோபதி இயக்கம் அந்த தொண்டை தொடங்கி இருக்கிறது, அந்த வகுப்பை தொடங்கி இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த வளர்ச்சி, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால, நாமெல்லாம் இல்லை இந்த உலகத்தை விட்டு நீர்த்த பிறகும் கூட அந்த நிறுவனம் எத்தகைய மாபெரும் நிறுவனமாக வளர்ந்திருக்கும் என்பதை நம்முடைய கற்பனையால், நம்முடைய அந்த ஒரு ஒரு எதிர்நோக்குகின்ற நோக்கத்தினாலே உணர்ந்து மகிழ வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு நம் பங்கை இன்றைக்கு ஆற்ற வேண்டும் என்பதை சொல்லி இந்த தூய ஹோமியோபதி இயக்கத்திற்கு என்னுடைய வணக்கத்தை, என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிழலில் அருமை வெயிலில் தெரியும் என்று சொன்னேன். நாம் நிழலே இருக்கிறோம், வெயில ஒரு ஒரு கிலோமீட்டர் போயிட்டு வந்தாக்க நமக்கு தெரியும். இந்த சுகம் இருக்கு பாருங்க, இந்த அருமை இருக்கு பாருங்க, இது இந்த நிழல்ல உட்கார்ந்து இருக்கும்போது தெரியாது. ஹோமியோபதி மருத்துவத்தினால அடைந்திருக்கக்கூடிய நன்மை, ஹோமியோபதி மருத்துவத்தினால நாம வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால அந்த ஹோமியோபதி மருத்துவத்துடைய நன்மை நமக்கு தெரியாது. ஒருவேளை அலோபதி மருத்துவத்துக்கு போய்விட்டு, அல்லியல் மருத்துவத்துக்கு போய்விட்டு அதற்கு பின்னால வந்தா தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு ஒன்றை சொல்லுகின்றான், சில சான்றுகளை சொல்லுகின்றான். அலோபதி மருத்துவத்தினுடைய கொடுமை, வெம்மை, வெப்பம், அந்த வெப்பத்திற்கு நான் கொஞ்ச நேரம் உங்களை கூட்டிட்டு போயிட்டு அதற்கப்புறம் உங்களை திரும்ப அழைச்சிடுவேன், அப்பொழுதுதான் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய அருமை, இந்த நிழலினுடைய அருமை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நான் 10 வயது சிறுவனாக இருக்கிறேன், எங்களுடைய தோப்புக்கு போய்விட்டு நான் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறு வந்து கொண்டிருக்க போது எங்கள் தெருவிலேயே குடியிருக்கிறவர், எனக்கு அண்ணன் முறையாக வேண்டிய ஒருவர் தலை தெரிக்க ஓடி வந்து கொண்டிருக்கிறார். தலை தெரிக்க என்னாச்சோ வேதாச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய அவசரம், ஒரு பெரிய இடுக்கல் இருப்பதை போல அவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். என்னை தொலைவிலே பார்த்தார். என்னுடைய பெயர் பூங்காவனம், என்னை உறவினர்கள் எல்லாம் பூங்கு என்று அழைப்பார்கள், சுருக்கமாக பூங்கு என்று அழைப்பார்கள். இளைய பூங்கு, ஓடிக்கொள்ளு, ஓடிக்கொள்ளு, அம்மகுந்திரம் வந்திருக்காங்களா, ஓடிக்கொள்ளு. நடந்தது, உண்மையே நடந்தது. அம்மகுந்திரத்துக்கு வர்றதுக்கெல்லாம் தண்டாரா போட்டு வருவாங்க. தண்டாரா போட்டு வரும்போது அந்த தெருவில் ஈ காக்கா கூட இருக்காது, போக முடியாத கிழங்கிட்டைகள் மட்டும்தான் அந்த தெருவில் இருக்கும். அந்த கிழங்குட்டையெல்லாம் ஏற்கனவே போட்டிருப்பாங்க. அதனால வந்த அன்னகுத்த வந்தவர்கள்லாம் வெறுமையோட திரும்ப போயிடுவாங்க. அதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, தண்டார போடாம திடீர்னு வந்தாங்க. யார் யார் கையில கிடைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் பிடிச்சு குத்துனாங்க. இது கண்ணார பார்த்து நம்ம கொஞ்சம் பழமையா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து வான்படையில் சேர்ந்தேன். 1964 விடுமுறையில் வந்தேன், 2வது விடுமுறையில் வந்தேன். என்னுடைய தமக்கையா குடும்பம் அணைக்கரைப்பட்டி என்ற ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அது திருவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றூர் குப்பிராமம். அந்த ஊருக்கு, அதுக்கு முன்னால் வேற ஊர்ல இருந்தாங்க, நான் அந்த ஊருக்கு அப்பொழுதுதான் விடுமுறையில் வந்தபோது நான் அங்கு செல்லுகின்றேன். அவ்வாறு செல்லுகின்ற போது எல்லாம் சொல்லி அனுப்பினாங்க, இந்த இங்க போய் இறங்கணும், இந்த தெருவில் போனோம், அந்த தெருவில் கீழே கடையில இருக்கிற வீடு, கார வீடு, அக்கா வீடுன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நேரம் அந்த ஊருக்கு பேருந்து போகாது, 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த பேருந்து நின்றுவிடும். அங்கிருந்து மாட்டு பாதை வழியாக அந்த ஊருக்கு போகணும். நான் போய் இறங்குறேன், இறங்கிட்டு இந்த மாட்டு பாதை தான் அங்கே போகணுங்கிறது தெரியும், அதனால அந்த பாதை வழியாக போய்கிட்டு இருக்கிறேன். அந்த ஊர் 1 கிலோமீட்டர் தொலைவு தான் தெரியும். அங்கே போகும்போது சில பேர்லாம் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் போக 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 ஆள் நடமாட்டம் எதுவும் இல்லை. அந்த ஊரில் தொலைவில் இருந்து பார்க்கும்போது யாரோ சில பேர் நடமாடிக்கொண்டிருப்பது தெரிந்து, பக்கத்தில் போகும்போது யாரும் இல்லை. தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை அங்கே நின்றுட்டு இருந்தது. அங்கிருந்து ஒரு பெண்மணி, அந்த குழந்தையினுடைய தாயாக இருக்கணும், என்னவோ ஏதோ பதவி போய் ஓடி வந்து அந்த குழந்தைய விசுக்குன்னு தூக்கிட்டு போய் ஓடி மறைஞ்சிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. நேர எங்க அக்கா விட்டு போனேன், எங்க அக்கா விட்டு அடையாளம் தான் எனக்கு தெரியும். அக்கா விட்டு போனேன், போயிட்டு என்னக்கா நான் வரும்போது எங்க தொலைவில் இருந்தாங்க, வரும்போது யாரையும் காணும், ஒரு குழந்தை நின்றுட்டு இருந்துச்சு, அதை ஒரு பொம்பளை வந்து தூக்கிட்டு ஓடி போயிட்டு என்னக்கா அப்படின்னு. அது சிரிச்சது, சிரிச்சுட்டு பேசாம இருந்தது. என்ன நான் கேட்கறேன், வாடி சிரிச்சு சும்மா இருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, நீ மேல்சட்டை கீழ்ச்சட்டை போட்டு வந்திருக்கீல்ல அதனாலதான் சொன்னாங்க, அது பேண்ட் ஷர்ட் போட்டு வந்திருக்கீல அதனாலதான் சொன்னாங்க. ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தா யாரும் இருக்க மாட்டாங்களா, ஓடி போயிடுறாங்க. இந்த ஊருக்கு அம்மா குத்துறவங்க தான் பேண்ட் ஷர்ட் போட்டு, அம்மா குத்துறவங்க தான் மேல் சட்டை கீழ் சட்டை போட்டு வருவாங்க, நீ மேல் சட்டை கீழ் சட்டை போட்டு வந்திருக்காங்க அதனால அவன் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது அம்மா குத்துறது தடுப்பூசிக்கு தான், நோய் தடுக்கிறதுக்கு தான் அம்மா குத்துறது. அந்த அம்மா குத்துனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் 40 நாள் 45 நாள் அந்த புண்ணு அப்படியே அழுகி சீழு குளம்பளத்து ஒளி படாத பாடு இருந்து அப்படி வரணுமா? அப்படி வந்தா தான் வாழ்நாள் முழுசும் அந்த நோய் வராம தாக்குமா? பின்னால ஜேசி தாம்சன், ஜேசி பர்னட் இருக்காரு பாருங்க, அவர் தான் அந்த கொடுமையினுடைய நோய், அந்த கொடுமையினுடைய நோய் மூலம், அந்த கொடுமையினுடைய நோய் நச்சு எப்படி அவரை வாழ்நாள் எல்லாம் 7 வயசுல 8 வயசுல 10 வயசுல 15 வயசுல அந்த அம்மை ஒத்தனுடைய நோய் இருப்பாருங்க, அது எப்படி அவரை அந்த வேக்சினோசிஸ் என்ற ஒரு நோய் மூலமாக, வேக்சினோசிஸ் என்ற ஒரு கொடிய நஞ்சாக இருந்து அவரையும் அவருடைய தலைமுறையையும் அது கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அந்த பெருமகனார் நினைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கொடுமை நடந்து கொண்டிருந்தது என்பதை நமக்கு தெரியும். அது ஒரு அல்லோபதியினுடைய அல்லியனுடைய வெப்ப கொடுமை என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவமனையில் என்னுடைய நண்பர் சேர்ந்திருந்தார், அக நோயாளியாக சேர்ந்திருந்தார். இப்படி அக நோயாளியாக சேர்ந்திருந்து அவரை பார்ப்பதற்காக நான் போயிருந்தேன். அதே அறையில் அதே கூடத்தில் வார்டில் இன்னொரு குழந்தைக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சேர்த்து அக நோயாளியாக சேர்த்திருக்காங்க. அந்த நண்பரை பார்த்து பேசி கொண்டிருக்கும்போது அங்கிருந்து வந்தாங்க மருத்துவர் வந்தாங்க, அந்த குழந்தைக்கு புட்டத்தில் ஒரு ஊசி குத்துனாங்க. அந்த ஊசி குத்தின போது அந்த குழந்தை அழுத அலர வந்து பாருங்க, அதாவது ஊருக்கெல்லாம் கேட்கும்படியா கத்துறன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அலரன். ஒரு 2 வயசு குழந்தை அப்படி அலருதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய கொடுமையாக அது இருந்திருக்கணும், நினைச்சு பார்த்தா கூட உள்ள குடிக்கும். அவ்வளவு ஒரு பெரிய மாபெரும் அலறலை தூண்டுகின்ற வகையில் அந்த ஊசியை குத்துனாங்க. கால் மணி நேரம் அந்த நண்பரோட பேசிக்கணுமே, என்னுடைய உள்ளமெல்லாம் நண்பரை விட்டு விட்டது, அந்த குழந்தைக்காக நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்தது. கால் மணி நேரம் இருந்த அந்த கால் மணி நேரமும் அதற்கு பின்னாலேயும் அந்த குழந்தை தேங்கி தேங்கி அழுது கொண்டிருந்தது. என்னமோ ஒரு எழவு பென்சிலு, நான் என்ன எழவு பென்சிலும் கூட எனக்கு தெரியாது. அந்த பென்சிலை அதை குத்துனா அப்படித்தான் வலிக்குமா? அதை 3 தடவை போடணுமா அல்லது 5 தடவை போடணுமா? இதை பார்த்து அந்த குழந்தைய கொண்டு போடுங்கய்யா. அப்படிப்பட்ட ஒரு அலர, அப்படிப்பட்ட வலியை தாங்க முடியாம இருக்கக்கூடிய அந்த குமரல் குழந்தை, அந்த குழந்தையினுடைய என்னென்ன உணர்வுகள் எல்லாம் அது பதிந்திருக்கும், என்னென்ன தாக்கங்கள் எல்லாம் அது உண்டாகி இருக்கும், அதனுடைய நாடி நரம்புகள் எல்லாம், அதனுடைய கோலங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் துன்புறுத்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அல்லோபதியினுடைய கொடுமை, அந்த அல்லோபதியினுடைய வெப்பம் நமக்கு புலனாகும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய மருத்துவத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய உள்ள கொண்டு வர முடியல, என்னுடைய அறைக்குள்ள கொண்டு வர முடியல. அது வந்தது பார்த்துச்சு, மருந்து அது இதெல்லாம் பார்த்துச்சு. இது ஒரு கிளினிக், இது ஒரு மருத்துவ கூடம் என்பது அந்த 6 மாத குழந்தைக்கு புலப்பட்டது. அப்ப அழுகையை தொடங்கிடுச்சு. நான் பார்க்கல பேசல ஒண்ணு செய்யல, வந்த உடனே அழுகையை தொடங்கிடுச்சு. அவங்க பாட்டி அந்த குழந்தைய வெளியில் வச்சுக்கிட்டு அழுகை அமைத்துறதுக்காக அந்த குழந்தையுடைய அம்மா உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி எப்படியாவது அந்த குழந்தை வரட்டும், அந்த அழுகையை அமைத்து கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன ஒரு பட்டறிவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, இதுக்கு முன்னால 3 தடவை ஒரு குழந்தைகள் நல மருத்துவத்தை அது போயிருக்கு. அவர் புரட்டி புரட்டி போட்டு அந்த குழந்தைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். செய்துட்டு கடைசியால ஒரு ஊசியை குத்திருக்கார். என்ன ஊசி குத்தினார் அப்படிங்களா தெரியாது, ஊசியை குத்திருக்கார். அந்த குழந்தை துன்பப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 4வது முறையா என்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் ஒன்னும் செய்யல, பார்க்கல, பேசல. அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, இதோ ஒரு மருத்துவ கூடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அப்பொழுது தொடங்கின அழுகை, வெளியில கேட்டுக்கு வெளியில அந்த குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. சரி அழுக தொடங்கி நிறுத்தி நிறுத்திருக்காருன்னு சொல்ல எட்டி பார்க்கிறேன். இப்படி எட்டி பார்க்கறத அந்த குழந்தை பார்த்துட்டு திரும்ப அழுது. அழாம வெளியில இருக்கப்போ அழாம இருக்கு, அந்த குழந்தை அழையாம இருக்க. சரி கூட்டிட்டு வரலாம், வர சொல்லலாம் அப்படின்னு நான் எட்டி பார்க்கறேன். என் மோத்த பார்த்தோன்னு திரும்ப அழ ஆரம்பிச்சு. சரி இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட 1-2 கேள்விகளை கேட்டுவிட்டு ஒரு பொடியை மறைச்சு கொடுத்து குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டேன். 1.5 மாசம் கழிச்சு அந்த திரும்ப குழந்தைய கூட்டு வந்தாங்க. இப்ப குழந்தை நேரம் வந்தது, அம்மா மடியில உட்கார்ந்துக்கிட்டு அதனுடைய பொக்கை வாயை சிரித்து கொண்டு மலர்ந்த முகத்தோடு அந்த காட்சியை காணுகின்ற போது அந்த இன்பம் இருந்தது பாருங்க, அதுதான் ஹோமியோபதி மருந்தினுடைய நிழலின் அருமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உட்கார்ந்த குழந்தைக்கு, அதாவது அந்த ஒருவேளை மருந்து அதை சாப்பிட்ட உடனே இந்த டாக்டர் ஊசி போட மாட்டாரு, இந்த மருத்துவர் வந்து நமக்கு நல்ல ஒரு மருந்தா கொடுக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சு எப்படி அதனுடைய அந்த பிஞ்சு குழந்தையுடைய உள்ளத்துல ஒரு மாறுதல் உண்டாச்சு அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். மாமா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கு, சரி அந்த குழந்தையுடைய மனம் மாறிட்டது அப்படின்ட்டு ஒரு மருந்து கை கிடைச்ச ஒரு மருந்து புட்டி மருந்து பாட்டில் அதை எடுத்து அதுக்கு கொடுக்கற மாதிரி அந்த மேசையில வச்சேன். அது லவக்குன்னு கையில எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு பாப்பா அந்த மருந்து கொடுக்குடு அப்படின்னு சொன்னாக்க அவனுடைய பாடி லாங்குவேஜ் நீ மெய்ப்பாட்டை பார்க்கணும் கருணனாக்கும் குழந்தை சொல்லுது இல்லையா, எடுத்து வச்சுக்கிட்டு ஐயா நான் தரமாட்டேன் அவன் புருப்பனாக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு பாருங்க. 6 மாச குழந்தைங்க 6 மாச குழந்தை அந்த மருந்து கூட்டி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தரமாட்டேன் அப்படிங்கிற அந்த இதுல அப்படிங்குது. அதுதான் ஹோமியோபதி மருந்தினுடைய ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய அதனுடைய நிழலினுடைய அதனுடைய குணமாக்குவதனுடைய சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும், இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும். நான் வந்து கொல்லம்பற்றையில ஊசி விற்கவில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாரும் ஹோமியோபதியில மருத்துவ தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள் என்பது தெரியும். புதிய செய்தி எதையும் நான் சொல்லப்போவதும் இல்லை, சொல்வதற்கும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் மருத்துவ மாமையதை சாமுவேல் அனிமான் சொல்லி இருக்கின்ற சில நெறிமுறைகள், அவர் நெடுநோய் என்ற நூலிலே சொல்லி இருக்கிற சில வழி காட்டுதல்கள், இதை நினைவூட்டுவது, எனக்கு நானே நினைவூட்டுவது, உங்களுக்கு நினைவூட்டுவது, உங்களோடு சேர்ந்து சில மணித்துடிகள் அசை போடுவது, அவ்வளவுதான். அதை தவிர்த்து நான் ஒன்றும் உங்களுக்கு புதிய செய்தியை, தெரியாத செய்தியை, அல்லது நானோ கண்டுபிடித்த ஒரு அரிய கண்டுபிடிக்க நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. இப்போ மருந்தை எப்படி சாப்பிடணும், மருந்தை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது என்ன ஏதாவது புதுசாக சொல்லணுமா என்ன, அனைவன் சொல்லுகிறான் அந்த முறையில நாம் வந்து பின்பற்ற வேண்டும். அவ்வளவு மருந்தை உண்ணுகிற போது அதை சாறு மருந்தாக சாப்பிடுவதா அல்லது வீரிய மருந்தாக சாப்பிடுவதா. இப்ப சாறு மருந்துன்னு சொன்னாக்க டிகாக்ஷன், மதர் டிங்சர், தாய் மருந்து, குறைந்த அளவாக இருக்கக்கூடிய வீரிய மருந்து 1x 2x 3x 6x என்பதை போல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த சாறு மருந்துலாம் அடங்கிவிடும். வீரிய மருந்து என்பது நன்றாக பொட்டன்டை இயக்க ஆற்றலை உடைய மருந்து, அந்த மருந்தை சாப்பிடுறதா இந்த மருந்தை சாப்பிடுறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மருத்துவ மாமேதை அனிமான் அவர்கள் நெடுநோய் 1833 அந்த நூல் வெளிவந்தது, அடக்க உணர்வோடு சொல்லிக் கொண்டுகிறேன், அதை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன், அதனுடைய கொள்கைகளை மட்டும் முதற் பகுதியை மட்டும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதனுடைய முன்னுரையிலே அவர் நொந்து போய் சொல்லுகிறார், அவ்வளவு பெரிய ஆள் அவ்வளவு நொந்து போய் இருக்கிறாங்க, எவ்வளவு வறுமி இருக்கணும் அப்படிங்கறத நாம் நினைச்சு பார்க்கணும். நொந்து போய் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, அதாவது இப்போது சொல்லுகிறாரே இந்த நோய் மூலங்கள் சுரியன், பரங்கியன், வெட்டையன், சோரா, சிப்லிஸ், சைக்கோசிஸ் என்றெல்லாம் அவர் இந்த நூல்ல சொல்லுகிறார் பாருங்க, அவர்கெல்லாம் எப்படி மருத்துவம் செய்யணும் அப்படிங்கறத சொல்லுகிறார் பாருங்க. இந்த கருத்தை இந்த காலத்திலே அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அதை பின்பற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் பல ஆண்டு கால ஆராய்ச்சி பின்னால் மிக நுட்பமாகவும் சரியாகவும் ஆராய்ந்து சொன்ன ஒரு கருத்தை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள், அவர்கள் அதை நம்பவில்லை. அது என்னன்னு சொன்னா வீரியம், வீரிய மருந்து, மருந்தை வந்து வீரியப்படுத்துவது, இயக்கப்படுத்துவது, அந்த இயக்கப்படுத்துவதை இயக்கப்படுத்தப்பட்ட மருந்தை, வீரியம் செய்யப்பட்ட மருந்தை அதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னபோது அவர்கள் அதை ஏற்கவில்லை. நானும் அதே வழியில் இருந்துதான் இந்த வீரியத்தின் மருந்தை பயன்படுத்துவதற்கு நான் வளர்ந்திருக்கிறேன். அவர் அதை போல சாறு மருந்தை தான் கொடுத்திருக்கார், சாறு மருந்தை கொடுத்து அந்த நோயாளிகள் பட்ட துன்பத்தை அல்லது அந்த நோய் நீங்குவதில் இருக்கக்கூடிய துன்பத்தை அல்லது அந்த நோய் நீங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகளை அவர் உணர்ந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு பின்னாலே தான் வீரிய மருந்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளையை நாம் அந்த கட்டளையாக தான் ஏற்போம். சும்மா வழிகாட்டுதெல்லாம் அது சொல்லக்கூடாது. அந்த கட்டளையை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிறார். அவர் எப்படி அந்த வீரிய மருந்தில் சாறு மருந்தில் இருந்து வீரிய மருந்துக்கு வந்தார் என்பதை அவருடைய நோய் வரலாறுகள் இரண்டு வரலாறுகளை அவருடைய அருமையான மாணவர், அருகிலேயே இருந்து பழகிய மாணவர் ஹார்ட்மேன் என்பவருடைய சில நோய் வரலாறுகள் என்று நான் சொல்ல முடியும். அவர் அனிமானுடைய நோய் வரலாறுகள் இரண்டை அவர் சொல்லுகிறார், பல சொல்லுகிறார். அவற்றில் இரண்டை மட்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் மீண்டும் தெரிந்ததற்காக சொல்லுகின்றேன். ஒரு சலவை தொழிலாளியாகிய ஒரு பெண்மணி, ஒரு வண்ணாத்தி, அவர் இவர் தொடக்க காலத்தில் அனிமானிட மருத்துவத்திற்கு வருகிறார். சொல்ல முடியாத கைகால் நோவு, வலி, துன்பம் இவற்றோடு அந்த வண்ணாத்தி பெண்மணி இவருக்கு வருகிறார். இவர் அந்த நோய் வரலாறு எல்லாம் கேட்டுவிட்டு அங்கேயே இருந்த பிரயோனியா, அதன் தமிழ் பெயர் உண்டு, அந்த பிரயோனியா என்பதை அப்படியே சாறு பிழிந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்துவிட்டு மூன்று நாள் கழித்து வர சொல்லி அனுப்பி விடுகிறார். மூன்று நாள் ஆச்சு, அந்த அம்மா வரல. ஆத்மன் கேட்டார், அந்த அம்மா மருந்து கொடுத்தீங்களே அது சரியா போயிருக்குமா அப்படின்னு கேட்டார். அவர் நோய் வரலாறு எழுதியிருக்கார் இல்லையா, அவர் அந்த முகவரியை கையில் கொடுத்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புற. ஆத்மேல் அந்த முகவரியை எடுத்துக்கிட்டு போற. அந்த அம்மாவுடைய முகவரியை எடுத்துட்டு போனாக்க அங்க சொல்றாங்க அவங்க வண்ணாந்துறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவன் நேரம் வண்ணாந்துறைக்கு போற. வண்ணாந்துறைக்கு போனா அந்த அம்மா துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கு, துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கு. என்னம்மா நீங்க தானே அந்த மருத்துவத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஆமா ஆமா நான் தான் வந்தேன். மருத்துவம் இருந்து உங்களை மூணு நாள் கழித்து வரச்சனால ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ சாமி, அவர் அந்த யசமானுக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன், அவங்க மருந்து கொடுத்தாரு அப்பவே எனக்கு சரியா போச்சு, ஆனா நான் இந்த வேலையை விட்டுட்டு அவருக்கு நன்றி சொல்றதுக்கு அவர் என்ன என் வயிற்றுப்பாடு என்ன ஆகுது, என் புழப்பு என்ன ஆகுது, அதனால நீங்க வந்திருக்கீங்க எப்படியும் நான் நன்றி சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருங்க என்று சொன்னது என்ற அந்த நோய் வரலாறை ஆத்மன் எழுதியிருக்கு. இது சாறு கொடுத்து பிழிஞ்சு கொடுத்து. அதே ஆத்மான் இன்னொரு நோய் வரலாறை சொல்லுகிறார். ஒருவர் அனுமானிடம் மருத்துவத்துக்கு வருகிறார். அவர் கையில ஒரு மரு, ஒரு இடைத்தரமா பெரிதா இருக்கக்கூடிய ஒரு மரு, அந்த மருவோடு இவர் வருகிறார். அனிமான் என்ன செய்கிறார், அந்த நோய் வரலாற்றை எழுதுகிறார். 15 பக்கம் நோய் வரலாற்றை எழுதுகிறார். எழுதிவிட்டு ஒரு பொட்டலம், அந்த பொட்டலத்தை மடிச்சு கொடுத்து இன்றைக்கு சாப்பிட்டு விட்டு 15 நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். போய்விட்டு அவர் 15 நாள் கழித்து வருகிறார். அனிமான் வந்து என்ன மருந்து கொடுத்தோம் ஐயா, நீங்க என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்ட்டு உங்க மாணவருக்கு சொல்றீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா அனிமான் வந்து என்ன மருந்து கொடுத்தேன் அப்படிங்கறத மாணவர்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்படி யாராவது கேட்டா மெட்டீரியா மெடிக்காவ படி வந்தாங்க, அவங்களுடைய நோயை பத்தி சொன்னாங்க, என்ன மருந்து கொடுத்தேன்னு என்னைய கேட்காத, அந்த அறிவுடிகளுக்கெல்லாம் என்ன மருந்துங்கிறத நீ போய் பாரு என்று சொல்லி அந்த மருந்து சொல்ல மாட்டேன். இப்ப அந்த மரு நோயாளி 15 நாள் கழிச்சு வந்தார். அந்த மரு பாதிக்கு மேல போயிட்டு இருந்தது. சரி என்று சொல்லி மீண்டும் ஒரு பொட்டலத்தை மடிச்சு கொடுத்தார். முதல்ல மடிச்சு கொடுத்துட்டு இனி 5 டேலர்ஸ் டாலர் போல அந்த நாட்டினாலே நாணயம் 5 டேலர்ஸ் என்று சொல்லி அது கட்டணத்தை வாங்கிட்டார். அடுத்த முறை வந்தபோது ஒரு பொட்டலத்தை கொடுத்தார். நவ் யூ பே நத்திங் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். 15 நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். மீண்டும் 15 நாள் கழித்து வந்தார். மறு இல்லை. ஆத்மனுக்கு என்ன மருந்த கொடுத்திருப்பாரு, எப்படி இது மாயமா மறைஞ்சு போச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். கேட்டா சொல்ல மாட்டார், தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். இதுல என்ன பண்ணு சொன்னா, அனிமான் வந்து அவர் வீட்டில இருந்து மருத்துவ கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னால இவர் முன்னாலேயே போட்டு அந்த கேஸ் கையில எடுத்து திருட்டுத்தனமா பார்த்து பார்த்திருக்கார். முதல்ல கொடுத்த மருந்து சமம் இல்லா சேட்டி, அடுத்தாப்புல கொடுத்த மருந்து வெறும் சர்க்கரை உருண்டை, வெறும் சர்க்கரை பிளாஸ்டிக் மருந்து பார்த்து மூடி வச்சுட்டார். அதுக்கப்புறம் இவரை மனச்சாட்சி குத்துது. ஆசிரியருக்கு செய்த இரண்டகம் இல்லையா, துரோகம் இல்லையா, அதனால மனச்சாட்சி குத்துது. இந்த மாதிரி தப்புண்டமே அப்படின்ட்டு அனிமான் வந்தார். ஐயா மணிகனோ, நான் ஒரு பெரிய தப்புட்டேன் கேட்டார். என்ன சொல்லு அப்படின்னு கேட்டார். உங்களுடைய இசைவு இல்லாம நான் வந்து அந்த நோய் வரலாறு பார்த்து அது என்ன மருந்து தெரிஞ்சிட்டேன், என்னால் அடக்க முடியல, அதனால நான் பார்த்தேன். அவ்வளவுதானே, அந்த நோய் வரலாறு எடுத்து நீ முழுசா படிச்சுப்பாரு என்று சொன்னார். என்று அந்த ஆத்மான் என்பவர் அந்த இரண்டு நோய் வரலாறுகளை எடுத்து சொல்கிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அனிமான் வளர்ந்திருக்கிறார், சாறு மருந்திலே இருந்து வீரிய மருந்துக்கு வளர்ந்திருக்கிறார். சாறு மருந்திலே இருந்து வீரிய மருந்துக்கு வளர்ந்ததற்கு பின்னால அவர் சொல்லுகிறார், சாறு மருந்தை கொடுக்காத வீரிய மருந்தை கொடு என்று சொல்லுகிறார். அந்த சொன்னதை பல ஹோமியோபதி மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவருடைய பின்புலம் எல்லாம் என்னவா இருந்தது? அலோபதி பின்புலமாக இருந்தது. அப்போதெல்லாம் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி எதுவும் கிடையாது. அனிமாட்டை இருந்து படிச்சுக்கிட்டாங்க, நூல்கள் வழியா படிச்சுக்கிட்டாங்க. எல்லாம் படித்தவங்க எல்லாம் எல்லாம் ஆங்கில மருத்துவர்கள். அதனால் அந்த பின்புலம் அவர்களை விட்டு போகவில்லை. எனவே வீரிய மருந்து, வீரிய மருந்து அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சு பார்க்கணும், 31M, 2M, 2M, 10M அப்படிங்கலாம் கிடையாது. இப்போ 3C அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அதனுடைய வீரிய வந்து 1/ எவ்வளவுன்னு பார்த்துக்கோ, 3C அவ்வளவுதான். அதனுடைய வீரியம் என்னன்னாக்க மில்லியன்ல ஒரு பங்கு மருந்து, மில்லியன்ல ஒரு பங்கு ஒரு மருந்து, 10 லட்சத்துல ஒரு பங்கு தான் அதுல மருந்து. எதுல? 3C. நீங்க இந்த 30, 200, 1M அப்படின்லாம் போனீங்கன்னாக்க தலை சுத்தி கீழே வரும், அத்தனை சுழிகளை நம்ம வந்து கீழே போட வேண்டியது. அவ்வளவுதான், அந்த வீரிய மருந்தை அவர்கள் வந்து ஏற்க மறுத்தார்கள். அப்படி ஏற்க மறுத்தார்கள் என்ற அந்த மனநிலை அனிமானை நோக வைத்தது. அவர் நோக வைத்தது, நொந்தார். நான் இப்படி ஆராய்ச்சி பண்ணி சொன்ன இந்த கருத்தை அவர் ஏற்கவில்லை. எனவே இந்த நெடுநோயிலே சொல்லுகின்ற நோய் மூலங்களை அவர்கள் ஏற்பார்களா என்று அவர் சொன்னார், மனம் நொந்து சொன்னார். எனவே மருந்துகளை பயன்படுத்துகிற முறை என்று நாம் பார்க்கிற போது வீரிய மருந்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வீரிய மருந்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வீரிய மருந்துகளை கடுநோய்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது, நெடுநோய்களுக்கு எவ்வாறு பயன்படுத்துவது, ரெண்டுக்கும் முறை வேற. அதே வீரிய மருந்து தான் கடுநோய்களுக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நெடுநோய்களுக்கு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் நெடுநோயினுடைய சில பகுதிகள், நெடுநோயில இருந்து சொல்லப்பட்ட சில கருத்துக்கள். அதை கடுநோய்க்கு பயன்படுத்துகின்ற போது, ஒருவேளை மருந்து அந்த மருந்தை கடுநோய்க்கு பயன்படுத்துகிற போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். ஒன்று அல்லது சில, ஒன்று இரண்டு அல்லது சில மருந்து உருண்டைகள், அதனோடு தேவைக்கு ஏற்றாற் போல சில மிசைக்க வேண்டிய அளவிலே இருக்கின்ற நீர். இப்ப இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, இது வந்து 1 லிட்டர். இப்ப நமக்கு 10 மிசைக்க வேண்டிய அளவு தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொன்னா 10 வேளை மருந்தா தேவைப்படலாம். எனவே 10 மிசைக்க வேண்டிய அளவு தண்ணீர் அந்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா 10 மிசைக்க வேண்டிய அளவு தண்ணீர்ல இந்த ஒன்று அல்லது சில மாத்திரைகளை போட்டுவிட்டு அதற்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மருந்தை கொடுக்கணும். இப்ப வீரிய மருந்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் கடுநோய்க்கு மருத்துவம் செய்கிற போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை நீரிலே கலந்து பல முறையாக கொடுக்க வேண்டும், டிவைடெட் டோஸ் என்று அவர் சொல்லுகிற அந்த சொற்றோட. ஒருவேளை மருந்தையே பல வேளை மருந்தாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று, டிவைடெட் டோஸ் வந்து கொடுக்க வேண்டும் கடுநோய்களிலே என்று சொல்லுகின்றார். சரி, அந்த கடுநோய்களிலேயே கடுநோய் என்று இருக்கும், அக்யூட் டிசீஸ் என்று இருக்கும், தீவிரமான கடுநோய் என்று இருக்கும், பேரிடரான கடுநோய், டேஞ்சரஸ் நிலையில் இருக்கக்கூடிய கடுநோய் என்று இருக்கும். இதற்கெல்லாம் மருந்து கொடுக்கும் போது எப்படி கொடுக்கும், கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். பேரிடரான நிலையிலே ஒரு நோயாளி இருக்கிறார் என்று சொன்னால் 1 மிசைக்கரண்டி அளவு அந்த மருந்து நீரை 1 மணி நேரத்திற்கு 1 தடவை கொடுக்கலாம். இன்னும் நோய் கடுமையாக இருந்தது என்றால் 2 மணி நேரத்துக்கு 1 முறை, 4 மணி நேரத்துக்கு 1 முறை அல்லது 6 மணி நேரத்துக்கு 1 முறை என்று கொடுக்க வேண்டும். அதை அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, அதை வந்து இன்னும் வீரியப்படுத்தணும். அதை பின்னால பார்க்கணும். அந்த மருந்தையே இன்னும் சற்று வீரியப்படுத்த வேண்டும், அப்படி வீரியப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கடுநோய்க்கு மருந்தை கொடுக்கின்ற போது வீரிய மருந்தை கொடுக்க வேண்டும், நீரிலே கலந்து கொடுக்க வேண்டும் என்று அந்த வீரிய மருந்தை கொடுக்கின்ற முறை பற்றி அவர் சொன்னார். இப்போ நெடுநோய்க்கு வருவோம். நெடுநோய்க்கு அந்த மருந்தை கொடுக்கின்ற போது இப்படி ரிப்பீட்டட் டோஸ், ஒரே நாளில் பல வேளை மருந்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த மருந்தை பல பல நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வேளை மருந்தாக பல நாளைக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த தேவையை கருத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதையும் ஒரு 12 மிசைக்கரண்டி அளவில் இருக்கக்கூடிய நீர், அல்லது 16 விசைக்கரண்டி அளவில் இருக்கக்கூடிய நீர், அந்த நீர்ல இந்த மருந்தை போட்டுவிட்டு இதே அளவு தான், ஒன்று அல்லது இரண்டு அல்லது ஒரு சில மாத்திரைகள், மருந்தேறிய மாத்திரைகள் அவற்றை போட்டுவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒருவேளை மருந்து என்பதை கொடுக்க வேண்டும். ஒரு ஒரு விசைக்கரண்டி அளவு நீரை ஒருவேளை மருந்தாக கொடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை மருந்தாக கொடுத்து விட்டு அடுத்த வேளை மருந்தாக கொடுக்கணும் இல்லையா, அதை அப்படியே கொடுக்கக்கூடாது. அதை அப்படியே கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சற்று வீரியப்படுத்த வேண்டும், சற்று வீரியப்படுத்த வேண்டும். இப்ப சற்று வீரியப்படுத்துதல், முற்று வீரியப்படுத்துதல் அப்படின்ட்டு ரெண்டு. முற்று வீரியப்படுத்துதல் அப்படின்னு சொன்னாங்க என்ன, மருந்து போட்டு 100 முறை கொடுக்கிறோம் இல்லையா, அது முற்று வீரியப்படுத்துதல். 10வது வீரியத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா, மருந்து போட்டு 100 முறை குளுக்குனா அது 11வது வீரியம், அது முற்று வீரியப்படுத்துதல். இப்ப இவர் சொல்றது என்ன, சற்று வீரியப்படுத்துதல். சற்று வீரியப்படுத்துதல் சொன்னா, இந்த 12 விசைக்கரண்டி அளவு நீர்ல நாம் வந்து மருந்து போட்டுருக்கோம், ஒரு முறை மருந்து கொடுத்து விட்டோம், மிச்சம் இருக்கிற மருந்து அடுத்ததான் அடுத்த நாள் கொடுக்கணும். இப்படி அடுத்த நாள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க, சில வேளை சில தடவை சில முறை அந்த தண்ணீரை குளிக்க வேண்டும், ஒரு 5 முறை என்று வைத்துக் கொள்ளும். அந்த 5 முறை குளிக்கி விட்டு அதுல இருந்து ஒரு கரண்டி கொடுக்கணும். அடுத்த நாள் என்ன செய்யணும், மீண்டும் ஒரு 5 முறை, இப்படி 5-5 முறை அல்லது சில முறை அதை குளுக்கி 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 அந்த மருந்து முடிகின்ற வரையில கொடுக்கணும். சரி, அப்படி கொடுக்காம அந்த மருந்தை அதே போல அப்படியே கொடுத்தா என்ன, அதே மருந்தை அப்படியே கொடுத்தா என்ன, அவர் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார், இவ்வளவு நுணுக்கமா ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். ஒரு பக்கத்துல நோயினுடைய ஆற்றல், இயற்கையான நோயினுடைய ஆற்றல், இன்னொரு பக்கத்துல என்ன இருந்ததுன்னு சொன்னா, நாம வந்து மருந்தினுடைய ஆற்றலை, அது வந்து ஒரு நோயாற்றல், மருந்தினுடைய ஆற்றலும் ஒரு நோயாற்றல், என்ன அந்த நோயாற்றலுக்கும் இந்த நோயாற்றலுக்கும் ஒத்து இருந்தது, சிமிலர் ஒத்து இருந்தது. அந்த நோயாற்றலுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு நோயாற்றலை மருந்து என்ற பெயரால நாம கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன செய்கிறது என்று சொன்னா, அந்த உயிராற்றல் இருக்கு பாருங்க, அப்போ ஒரு புது தெம்போட ஒரு புதிய எழுச்சியோட அது எழுகிறது. எந்த அளவுக்கு எழுகிறது என்று சொன்னா, அந்த மருந்தாற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இது எழுகிறது. இதுதான் நோய் தீரக்கூடிய முறை. இப்ப அந்த அளவுக்கு எழுகிற அந்த உயிராற்றல் இருந்தது. நீங்க என்ன செய்யறீங்கன்னா, மீண்டும் அதே மருந்தை அதே வீரியத்துல கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சமரப்பட்டு விடுகிறது நோயாற்றலும் மருந்தாற்றலும் நீட்டலைத்து தீர்த்ததை. அதுவும் அதே வீரியத்தில் இருந்தது, இதுவும் இதே வீரியத்தில் இருந்தது. இப்படி ரெண்டும் ஒரே வீரியத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த இரண்டும் ஒன்றை ஒன்று முறித்து விடுகிறது, ஒன்றினுடைய ஆற்றலை இன்னொன்று அடக்கி விடுகிறது. ரெண்டு பேரும் ஒத்த ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஒத்த ரெண்டு பேரும் சண்டை போடுறது வெளியில் இருக்கிறவங்கன்னா வேடிக்கையா இருக்கலாம், அவன் தோப்பானா இவன் தோப்பானா, அவன் வெல்லுவானா இவன் வெல்லுவானா, நீ வெளியில் இருக்கிறவங்கன்னா வேடிக்கை பார்க்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நோய்க்கு என்ன ஆகும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலுக்கு என்ன ஆகும் என்று சொன்னா, நோயாளி துன்பப்படுவான், சமணப்பட்டு போனால், மருந்து சமணப்பட்டு போனால் நோயாளி துன்பப்படுவார். எனவே என்ன செய்ய வேண்டும், சற்று வீரியப்படும். என்ன நுணுக்கமான ஆராய்ச்சி, உலகத்தில் இது போல ஆராய்ச்சியே நடந்ததில்லைங்க, அவ்வளவு நுணுக்கமான ஆராய்ச்சி. சற்று வீரியப்படுத்த வேண்டும், இப்படி சற்று வீரியப்படுத்தி கொடுக்கணும். 10 நாள் கொடுத்தாச்சு, மருந்து முடிஞ்சு போச்சு, 11 நாளும் அந்த நோயாளிக்கு அந்த மருந்தை கொடுக்க வேண்டிய, அதே மருந்தை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, 11, 12, 13, 14 இப்படி எல்லாம் மருந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்தாப்புல 12வது வீரியத்தில் கொடுத்தோம்னு சொன்னா, அடுத்தாப்புல 24வது வீரியத்துக்கு போக வேண்டியிருக்கும், அவ்வளவு வீரியத்துக்கு உடனடியா போகாது. என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, அதே மருந்தை அதே அளவுல போட்டு அதே அத்தனை விசைக்கரண்டி நீர்லேயே கரைத்து கொண்டு, அதற்கு முந்திய மருந்து நீர் மருந்து இருப்பாங்க, 10 நாள் கொடுத்த நீர் மருந்து இருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் அதை 5 முறை குலுக்கி இருந்தால் 10 நாள்ல எத்தனை முறை குளிக்கிருப்போம், 50 முறை குளிக்குது. அத்தனை முறையும் என்ன செய்யணும், இந்த ரெண்டாவது செய்யற மருந்து இருக்கு பாருங்க, அதே பொட்டன்சி அதே வீரியம் அதே வீரியத்தை இந்த நீர்ல போட்டு விட்டு அதை அடுத்தாப்புல மருந்து கொடுக்கும்போது சற்று மிகைப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக்க வேண்டும். அவருக்கு முன்னால வீரியப்படுத்துவதை போல அத்தனை முறை குலுக்கிட்டு அவருக்கு பின்னால்தான் கொடுக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அவ்வளவு நுணுக்கமான ஆராய்ச்சி. அப்படி அந்த நெடுநோய்க்கு மருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்ப மருந்தை கொடுக்கிறது காலையில கொடுக்கிறதா ராத்திரியில கொடுக்கிறது நெடுநோய் அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல அவர் சொல்லுகிறார். நெடுநோயிலேயே முதல் பகுதியில் சொல்லுகிறார், மாலையில உறங்க போறதுக்கு முன்னால ஒரு மணி நேரத்துக்கு முன்னால மருந்து கொடுக்கறத காட்டும் காலையில் கொடுப்பது நல்லது. ஒரு பொதுவான கருத்தை சொல்லிவிடுகிறார். அப்படி சொல்லிட்டு அதுலேயே தொடர்ந்து சொல்லுகிறார், அவருக்கு பின்னால அந்த நோயாளி தூங்கிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கடுமையான வேலை செய்யக்கூடாது. என்ன அந்த நோயாளி காலையில மருந்து சாப்பிட்டு தம்பி உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னாக்க என்ன ஆயிருக்கு? இல்ல அப்படித்தான் முடியுமா? இல்ல வரக்கூடிய கவலையை தான் அவரால் மாற்ற முடியுமா? இதெல்லாம் இருக்கு. அதனால காலையில மருந்து கொடுக்கணும், காலையில பட்டினியா இருக்கும்போது மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அந்த நூலை முடிச்சுட்டு அவனுடைய பிராக்டிக்கல் பார்ட் செய்முறை பகுதி இருப்பாருங்க. அந்த 48 மருந்துகளுடைய 48 மருந்துடைய மெட்டீரியல் இருக்கா அதை சொல்லுகிற அந்த முன்னுரையில சொல்லுகிறார், மருந்தை காலையில் கொடுப்பதை காட்டிலும் இரவில் கொடுப்பதே சிறந்தது. ஏனென்றால் புறத்தே இருந்து வருகிற கவலைகள் அதற்கு பின்னால் அவரை தாக்காது. எனவே காலையில மருந்து கொடுக்கணும் என்று சொன்னவர் இந்த நூலை எழுதி முடிக்கின்ற பட்டறிவு இருப்பாருங்க. இதற்குள்ளாகவே அதை பார்க்கணும் எவ்வளவு அதாவது ஒரு கருத்து சிறந்தது என்று சொல்லி அடுத்த நிலையம் தோன்றியது, அடுத்த நாள் தோன்றியது, அடுத்த ஆண்டு தோன்றியதுன்னு சொன்னால் உடனுக்குடனே அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர் என்பதை நாம் பார்க்கணும். எனவே இரவுல படுத்து போகும்போது அந்த வீரிய மருந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்வது அப்படிங்கிறத பார்க்கணும். நெறிமுறையில 284வது நெறிமுறை, அந்த நெறிமுறையில தான் இந்த மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுப்புகள் எவை எவை, மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறுப்புகள் எவை எவை என்று சொல்லுகிற போது வாயும் வயிறும் தலைமையானவை. வாய் வாய் வழியான வயிற்று போகும் தலைமையானவை. அவர் பின்னால என்ன சொல்லுகிறார் சொன்னா, வாயும் வயிறுமே அல்லாமல் மூக்கும் மூச்சு பாதையும் அதே போல மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. மூக்கும் மூச்சு பாதையும் அதே போல மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது மட்டும் இல்லாம தோலில் தடவம் உட்கொள்ளக்கூடிய மருந்தை தோலிலும் தடவலாம், அதே பயனை அடைவதற்கு தோலிலும் தடவலாம் என்று இந்த மூன்று இடங்களும் மருந்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களாக இருக்கின்றன என்பதை அவர் 284வது நூற்பாவில் 4வது நெறிமுறையில அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த மருந்தை வாய்வழியாக உட்கொள்வது, கடுநோயின் போது எவ்வாறு உட்கொள்வது, நெடுநோயின் போது எவ்வாறு உட்கொள்வது என்பதை பார்த்தோம். நீ அடுத்தாப்புல அவர் என்ன சொல்லுகிறார், மூக்கு வழியா மருந்து சாப்பிடும். இப்ப நான் திரும்ப ஒரு ஆஸ்பத்திரி போவோம், ஒரு மருத்துவமனைக்கு போவோம். ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது இந்த தடவை எங்க போகிறோம் சொன்னா தீவிர மருத்துவ பண்டுவத்தில் இருக்கிறாங்க இல்லையா, ஐசியூல இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்ப்போம். உள்ள போக முடியாது, ஒரு ஒரு கண்ணாடி வழியாக தான் நம்ம வந்து அவங்கள பார்க்க முடியும். கண்ணாடி வழியா பார்க்கணும் அவரை போட்டு, நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம உறவினர் தான், படுக்க வச்சிருக்காங்க, படுக்க வச்சுட்டு மூப்புக்குள்ள ஒரு குழாயை தொலைச்சிருக்காங்க, வாய்க்குள்ள ஒரு குழாயை தொலைச்சிருக்காங்க, கையில ஒரு குழாயை தொலைச்சிருக்காங்க, இப்படியே தொலைச்சிட்டு அவங்க வந்து படுத்திருக்காங்க. அவர் உயிரோட இருக்கிறாரா காலையில ஒரு சொன்னார் பாருங்க, ஐயா விருது ராமசாமியா ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அருமையா சொன்னார். அவர் உயிரோட இருக்கிறாரா பிழைச்சிருக்காரா அப்படிங்கிறது கூட தெரியாது, ஆனா படுக்க வச்சிருக்காங்க, மூணு இடத்துலையும் குழாயை தொலைச்சிருக்காங்க. எதுக்கு? ஒரு பக்கம் மூச்சு போகணும், இன்னொரு பக்கம் சாப்பாடு போகணும், இன்னொரு பக்கத்துல இன்னொன்று ஏதாவது போகணும் அப்படிங்கறத போல இப்படி எல்லாம் துவைச்சு வச்சிருக்காங்க. இப்படி மூக்கு வழியா கூட செலுத்த முடியும் அப்படிங்கறத போல நம்ம வந்து அங்க பார்க்கணும். அதை போல அனிமான் சொல்லவில்லை, அதை போல அனிமான் சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, நாம வந்து ஒரு நெடுநோயாளிக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோம், நெடுநோயாளிக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இடையில சம் மிஷேக்ஸ், ஒரு இடைக்கால இடர்கள் வருகின்றன, இடைக்கால இடர்கள் வருகின்றன. ஒரு நோயாளி நெடுநோய்க்காக மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகும்போது கால் தட்டிச்சு ஒரு காயம் ஆயிருக்கு, காயம் வலிக்குமா இல்லையா, ஒரு இன்ஜுரி அது வலிக்குமா இல்லையா. அவர் நெடுநோய்க்கு மருத்துவத்தில் இருக்கிறார், அதனால அவர் மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. அவர் நெடுநோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தா கூட இடையிலேயே ஒரு துன்பம் வந்திருக்கு, அது சாப்பிடும். அந்த நெடுநோயாளி ஏதோ சாப்பிட்டார், அவருக்கு கக்கல் வந்தது, அவருக்கு வயிற்றால போனது, இவர் வந்து நெடுநோய்க்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு, அதனால அது மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அதற்கும் மருத்துவம் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த நெடுங்கோய் மருத்துவம் இருக்கு பாருங்க, அது வந்து கேடு அடைந்து விடக்கூடாது, அது வந்து கேடு அடைந்து விடக்கூடாது. அப்படி கேடு அடைந்து விடக்கூடாது, இடைக்கால ஒரு இடர் வந்தது, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நெடுங்கோய் மருத்துவத்திற்கு பெரிய தடை ஒன்றும் இல்லாமல் அந்த உரிய மருந்தை, அதாவது இடைக்கால இடருக்கு உரிய மருந்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா முகரச் செய்யலாம், முகரச் செய்யலாம் என்று சொல்லுகிறார். எப்படி முகரச் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி, அந்த குட்டிக்குள்ள மருந்து ஏற்றிய குளிகை இருப்பாருங்க, மாத்திரை இருப்பாருங்க, அதை போட்டுவிட்டு அதை மூக்கு வழியா உறிஞ்சிட்டு, இப்ப மூக்கு வழியா உறிஞ்சிச்சுறது கூட அவர் வந்து நுணுக்கமான அதை சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரெண்டு வகையில நுழைச்சிடலாம், ஒன்று வச்சுட்டு லேசா இருக்குது, இப்படி லேசா இருக்குது, லேசா பலமுறை இருக்குது, இதை செய்யலாம். அப்படி இல்லை என்ன செய்யலாம், தேவைக்கு தகுந்தாப்புல என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அதை போட்டு விட்டு மூக்க அடைச்சி விட்டு நல்லா மூச்சு இழுக்கிற வகையில பெரிய மூச்சா இழுக்கலாம், இன்ஹேல், இப்படி பெரிய மூச்சா அந்த மருந்தை வந்து உள்ளிழுக்கலாம், அப்படி உள்ளிழுக்க செய்யலாம் என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆக அந்த மருந்தை முகர செய்யும் போதும் கூட அந்த மருந்தை சிறிது சிறிதாக உள்ளே ஏற்றலாம், அல்லது ஒரே முறையிலேயே அதை உள்ளுறிஞ்சி அந்த மருந்தை உள்ளே ஏற்றலாம் என்ற ஒரு கருத்தை இப்படிப்பட்ட சூழல்களில் நாம் வந்து முகர செய்யலாம் என்ற ஒன்றை சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கேள்வி, அப்படி முகர செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க மூக்குப்பொடி போடுறது இருக்குல்ல, மூக்குப்பொடி போடுறது அதுதானே, நல்ல உள்ள முறிஞ்சி இழுக்கிறாங்க, இதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் புகை பிடிக்கிறாங்க, நல்ல புகை பிடிச்சிட்டு அந்த புகையை எது வழியா விடுறாங்க, மூக்கு வழியா விடுறாங்க. இப்ப இதெல்லாம் மருத்துவமா, இதெல்லாம் மருத்துவம் ஆகுமா என்று நாம வந்து பார்க்கணும். அதே போல இன்னொன்று, ஒரு நோயாளி வந்த, அந்த நோயாளி வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா, ஐயா எனக்கு 10 பச்சை மிளகாய் கொடுங்க, நான் என்னால் கடிச்சு சாப்பிட முடியும், 10 பச்சை மிளகாய் கொடுங்க, என்னால் சாப்பிட முடியும், இங்க என்ன வாசனை இருக்கு அப்படிங்கிறது எதுவும் எனக்கு தெரியாது, இங்க மலங்கிறது நாறுதா மல்லிகைப்பூ நாறுதா அப்படிங்கிறது எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு முகர்தல் உணர்வு இல்லை, வாய் சுவை உணர்வு எதுவும் கிடையாது, ஏன் அந்த மாதிரி வந்ததுன்னா, ஒரு நேர்ச்சி ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கம்பி வந்து அவருடைய மூக்கு எலும்பு பக்கத்தில் குத்தி ஒரு அரை அங்கலம் உள்ள குத்திட்டு, அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போனார், அதை எடுத்தாங்க, அந்த காயமா ஆறிட்டு, அப்ப இருந்து அவருக்கு என்னன்னு சொன்னா, முகர் உணர்வு இல்லை, சுவை உணர்வு இல்லை என்று சொன்னார். அவருக்கு 6 மாசம் மருத்துவம் பார்த்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர் சுவை உணர்வை பெற்றார், மீண்டும் அவர் முகர் என்ற உணர்வை பெற்றார். அனைவரும் சொல்லுகிறார், இப்போ இயற்கையாகவே முகர் உணர்வு இல்லாதவங்க இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டதற்கு டைபாய்டு காய்ச்சல் வந்துச்சுனாக்க சுவை இல்லாமல் போகும், டைபாய்டு காய்ச்சல் வந்துச்சுனாக்க சில நேரங்களில் முகர் உணர்வு இல்லாமல் போகும். இப்படி நோய்வாய்ப்பட்ட நிலையில அல்லது இயற்கையாகவே முகர் உணர்வு இல்லாமல் இருக்கலாம், அப்ப முகர் உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி அந்த கொடுக்குறது அப்படிங்கறது ரெண்டு சிக்கல் எழுதுறது. முகர் உணர்வு இல்லாதவர்களுக்கு அனுமான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, அந்த மருந்து ஏற்றப்பட்ட புடுவை இருக்கு பாருங்க, அந்த புட்டி இருக்கு பாருங்க, அதை மூக்கிலே வைத்து மாறி 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 உறிஞ்ச வேண்டும். இப்படி மாறி மாறி உறிஞ்சும் போது என்ன ஆகிறது அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். இப்ப இந்த முகர் உணர்வை மூளைக்கு செலுத்தக்கூடிய ஒரு நரம்பு இருக்கிறது, முகர் உணர்வு நரம்பு, ஓல்ஃபாக்டரி நர்வ் அப்படிங்கிற நரம்பு இருக்கு, அது வேலை செய்யும். அப்படி அது வேலை செய்யலாம் கூட சென்சோரி நர்வ் உணர்ச்சி நரம்புகள் இருக்கு பாருங்க, அந்த உணர்ச்சி நரம்புகள் வந்து வேலை செய்யும், அவருக்கு மூக்கை தொட்டா தொடறாங்கிறது தெரியும். எனவே உணர்வு நரம்புகள் வேலை செய்கின்றன, எந்த நரம்பு வேலை செய்யல, இந்த முகர் உணர்வை கடத்துகின்ற அந்த நரம்புகள் தான் வேலை செய்யும். எனவே நீங்க மாறி 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 மூக்கை அந்த மூக்கில உறிஞ்சிபடியாக செய்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த தொடு உணர்ச்சியின் மூலமாக அதே உணர்வை அவர்கள் பெற முடியும், அதே உணர்வை அவர்கள் வந்து பெற முடியும். இப்போ இந்த முகர் உணர்வு நரம்பு வேலை செய்யல அப்படின்னு சொன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நரம்பு இருக்கு பாருங்க, உணர்வு நரம்பு இருக்கு பாருங்க, அந்த உணர்வு நரம்பை தூண்டுகின்ற போதும் கூட அந்த உணர்வு நரம்பின் வழியாக அது மூளைக்கு செல்லும், எனவே அவர்களும் கூட முகர்ந்து பார்க்கலாம் என்று அந்த ஒரு கேள்விக்கு விடை சொன்னார். மூக்குப்பிடி போடுறதுதான் விடை சொல்றேன், மூக்குப்பிடி போடுறதுக்கு அவர் விடை சொல்றார். நெடுநோயில் நெடுநோயாளி என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல, அவர் புகைப்பிடிக்க கூடாது, அவர் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடாது என்றெல்லாம் வரிசையை சொல்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் புகைப்பிடித்ததை காட்டிலும் இன்னும் கூடுதலாகவே அவர் மூக்குப்பிடி போடக்கூடாது. மூக்குப்பிடி போடக்கூடாது. ஏன் மூக்குப்பிடி போடக்கூடாதுன்னு சொன்னா அது ஒரு நோய் தணிவிப்பு பண்டிவம், பலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட். பலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எது செய்யும் சொன்னாக்க ஆங்கில மருத்துவம் செய்யும், ஆங்கில மருத்துவம் செய்யும். எனவே அவ்வாறு மூக்குப்பிடி போடுவது அப்படிங்கிறது பலியேட்டிவ் மருத்துவம், அது அவ்வாறு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதை பிடிச்சுக்கிட்டாங்க ஆங்கில மருந்து செய்கிற கம்பெனிகள் நிறுவனங்கள், அதை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு வெள்ளையா இருக்கிற ஒரு குழாய், அதுக்கு மேல ஒரு மூடி, ரெண்டையும் வச்சு மருந்து கடையோடு விற்க ஆரம்பித்தாங்க. விற்காமச்சுன்னா வாங்கி கைக்குள் வச்சுட்டாங்க, வந்து மூக்கடைப்பா வச்சு வந்து உறிஞ்சு வேண்டியது ரொம்ப 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 புதுமை பாணி. எங்க இருந்து அவங்களுக்கு அது கிடைச்சதுன்னா அனிமான்ட் இருந்து கிடைச்சது, அனிமான்ட் இருந்து கிடைச்சது. அவர் தான் சொன்னார் அப்படி செய்யறது அது வந்து பல்லியேட்டிவ், அது வந்து நோய் தணிவிப்பு முறைன்னு சொன்னார். நாங்க அதைத்தானே செய்யறோம், எனவே நாங்க அந்த போல மருந்துகளை அது போல கருவிகளை உண்டாக்குவோம் என்று சொல்லிவிட்டு அந்த இன்ஹேல் பண்ற அந்த சாமா அப்படிங்கிற கருத்து பொருள் இருப்பாருங்க, அதை உருவாக்கி அவங்க வந்து அதை ஒரு பெரிய வணிகமா தொடங்கிட்டாங்க. எனவே அவ்வாறு செய்யக்கூடாது என்பதை அவர் வந்து சொல்லி, இப்படி அந்த முகர் உணர்வின் வழியாக மருந்தை ஏற்றலாம் என்பது ரெண்டாவது. மூன்றாவது, தோல் வழியாக ஏற்றலாம் என்பது. ஏன் ஒரு கால் மணி நேரம் பேசலாமா? கால் மணி நேரம் பேச முடியுமா? சரி, இப்ப மூன்றாவது முறை தோல் வழியாக ஏற்றோம். அதற்கு முன்னால நான் வந்து உங்களுக்கு ஒரு கொடுமையை, ஒரு நடந்த நிகழ்ச்சி ஒன்றை சொல்லணும். இந்திய நாட்டினுடைய எல்லை பகுதி இமயமலை பகுதி, அங்க சியாச்சன் அப்படிங்கிற மலைப்பகுதி, இமயமலை பகுதி. கடும் குளிர்ல பனி கட்டி இருக்கும், வெயில் கொஞ்சம் வெப்பம் தொடங்குகிற போது அந்த பனிக்கட்டிகள்லாம் சரிய தொடங்கும். அந்த பகுதியில் இந்திய நாட்டு படை தளம் இருக்கிறது. அந்த படைத்தளத்தில் இந்திய நாட்டு படை வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த பனிச்சரிவுகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதுவரைக்கும் 19 பேர் செத்துருக்காங்க, இதுவரைக்கும் 19 பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. அதில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊரைச் சேர்ந்தவர் அனுமத்தப்பா அப்படிங்கிறவர், பிப்ரவரி மாதம் நடந்தது, செய்தித்தாள்லாம் படிச்சிருப்பீங்க, அனுமத்தப்பா அப்படிங்கிறவர். இந்த அனுமந்தப்பா அப்படிங்கிறவர் வந்து பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டார். அவ்வாறு சிக்கிக் கொண்டவரை 5-6 நாள் கழித்து மீட்டார்கள். உயிர் இருந்தது, சாகல். அவரை கொண்டு வந்து இந்தியாவுடைய முதன்மையான மருத்துவமனை ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற அங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. சேர்த்துட்டு 5-6 நாள் தீவிர பண்டுவத்தில் வச்சிருந்தாங்க. கடைசியில் குணமா எடுத்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மூளையிலே இருக்கின்ற உயிர்காற்று, மூளைக்கு உயிர்காற்று இல்லை என்று சொல்லி சொன்னாங்க. அதனால அவரால் அந்த உணர்வு திரும்ப பெற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கறத நாம எல்லாம் பார்த்துருக்கோம். அவருக்கு 85 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். 85 ஆண்டுகளுக்கு முன்னால மருத்துவ மேதை எட்வர்ட் பாட்ஸ் அவர்கள், எட்வர்ட் பாட்ஸ் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் அனிமானை எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ, அனிமானுடைய நெறிமுறையை எவ்வளவு புரிந்து கொண்டார்களோ, அதற்கு ஒரு படி மேலாகவே அனிமானுடைய நோய் வரலாறை, அனிமானுடைய நெறிமுறையை, அவருடைய அந்த மருத்துவ முறையை புரிந்து கொண்டவர் மருத்துவர் எட்வர்ட் பாட்ஸ். அவர் 1919 லண்டன்ல இருக்கிற ஹோமியோபதி மருத்துவமனையில் போய் மருத்துவரை போய் சேர்ந்தார். மருத்துவம் பார்க்கறதுக்காக இல்லை, பூஞ்சையியல் மருத்துவராக போய் சேர்ந்தார். அவர் பாக்டீரியாலஜிஸ்ட், அந்த பூஞ்சையியல் மருத்துவராக போய் சேர்ந்தார். அவர் வேலைக்கு போய் சேர்ந்தவொடனே அவருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்கனானை கொடுத்தாங்க. அங்க போய் சேர்ந்தவொடனே அவருக்கு ஆர்கனானை கொடுத்தாங்க. ஆர்கனானை அவர் எடுத்து வந்து படித்தார். இப்போ நாம வந்து சில விருப்பமான புத்தகங்கள் இருக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அதை படிச்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணி தாகம் தெரியாது, உணவு தெரியாது, உறக்கம் தெரியும். ஒரே ராத்திரி தான் அவ்வளவு விருப்பமா இருந்தா படிச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் இருக்கு, அந்த பட்டறிவு நம்ம கிடைச்சிருக்கு. மருத்துவ மேதை எட்வர்ட் பாட்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் அந்த புத்தகம் கிடைச்ச, ஆர்கனான் கிடைச்ச அந்த இறைக்கு ஒரே இரவுல அந்த புத்தகத்தை படித்து முடிச்சார். ஒரே இரவுல ஆர்கனான அவர் படிச்சு முடிச்சார். ஒரே இரவுல படிக்கிற படிக்கும் புத்தகம் அது எவ்வளவு ஈடுபாடு இருந்தால், எவ்வளவு ஒன்றி போயிருந்தால், எவ்வளவு அதை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த நூலை ஒரே இரவில் அவ்வளவு விழிப்புணர்ச்சியோட படிக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த மருத்துவ மேதை அவர் வந்து மலர் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மலர் மருத்துவத்திலேயே ஒரு ரெஸ்கியூ ரெமெடி, ஒரு மீட்பு மருந்து என்பதை கண்டுபிடிக்கிறார். இது 1930 நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு கடல், அந்த கடல்ல வந்து ஒரு பெரிய சூறாவளி காற்று, இந்த ஆழிப்பேரலை உண்டாவதை போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூறாவளி. அந்த சூறாவளியில ஒரு கப்பல் சிக்கிக் கொண்டது. அவ்வாறு அந்த கப்பல் சிக்கிக் கொண்ட போது அந்த கப்பலில் இருந்த கடலோடிகள் மாலுமிகள் ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தங்களை காப்பாற்றணும், காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய கொடி கம்பம் இருக்கு பாருங்க, கப்பல் இருக்கக்கூடிய கொடி கம்பம் மாஸ், அதுல தங்களுடைய உடம்பை ரெண்டு கொஞ்சம் உயரமான இடத்துல தங்களுடைய உடம்பை வைத்து அப்படியே சேர்த்து பிணித்து கட்டி கொண்டார்கள். கப்பல் மூழ்கினா கூட எது மேல இருக்கும், அந்த கொடிக்கம்பம் மேல இருக்கும், அப்போது காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதனால் அவ்வாறு கட்டி கொண்டார்கள். 4-5 பின்னால அவர்களை மீட்டார்கள். மீட்டு கொண்டு வருகிற போது ஒருவர் முற்றிலுமான இறந்து விட்டவரை போல கோமா ஸ்டேட், முழு மயக்க நிலையில இருந்தார். அவரை கொண்டு வந்து என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, கடற்கரையில மணல்ல படுக்க வைத்தார்கள். மணல்ல படுக்க வைத்தார்கள். படுக்க வைத்தவுடனே அங்க மருத்துவ உதவிக்காக இருந்தவர் எட்வர்ட் பார்க், அவர் அந்த ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மருந்த சில துளிகள் அவருடைய நெற்றியிலே தடவினார், அவருடைய முகத்திலே தடவினார், பஞ்சில சில துளிகளை வைத்து வாயில உதட்டிலே தடவினார். இவ்வளவுதான் அவர் செய்த மருத்துவம். 5 அந்த மயங்கி, முழு மயக்கத்திலே மயங்கி கிடந்த அவர், அந்த கடலோடி தன் விழிச்சி பெற்று, ஐ வாண்ட் சம் டீ, எனக்கு தேநீர் வேண்டும் என்று கேட்கிறார். இது சொகுசான மருத்துவமனை இல்ல, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற போல மருத்துவமனை இல்ல. அவர் எங்க படுக்க வச்சிருக்காங்க, மணல்ல படுக்க வச்சிருக்காங்க. 5-6 அந்த அலோபதி மருத்துவம் என்ன செஞ்சிருப்பாங்க, உயிர் வழி இல்லைன்னு சொன்னா செயற்கையா காப்பி ஏற்றிருப்பாங்க. அவர் உடல் விரைத்து கிடந்தது அப்படின்னு சொன்னா செயற்கையா சூடேற்றி இருப்பாங்க. இதான் அவங்க செய்திருப்பாங்க. செய்துவிட்டு கடைசியில பிணமா கொடுத்து அனுப்பினாங்க. இவர் படுக்கையில, மணல் படுக்கையில படுக்க வைத்து விட்டு அந்த ரெஸ்கியூ ரெமெடி என்பதை முகத்துல தடவினார், கன்னத்துல தடவினார், சிறிது தொட்டு வாயில உதற்றுல தடவினார். 5 அந்த நோயாளி விழிப்புணர்ச்சி பெற்று, ஐ வாண்ட் சம் டீ, எனக்கு சிறுநீர், எனக்கு தேநீர் வேண்டும் என்று அவர் சொன்னார் என்பது மருத்துவ மேதை எட்வர்ட் பார்க்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவாகி. இது என்னைக்கு நடந்ததுன்னு சொன்னா 85 முன்னால நடந்தது. இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அலோபதி மருத்துவமனையில என்ன பார்க்கிறோம் அப்படிங்கறத அன்பந்தப்பாவுடைய நோய் வரலாற்றுல. இது இந்த முகத்துல தடவுறது, வாயில நனைக்கிறது, அதனால அவரை மீட்சி பெறுறது அப்படிங்கிற அந்த நுட்பத்தை எட்வர்ட் பார்க் எங்கே இருந்து படித்தார் என்று சொன்னா, நெறிமுறையிலே இருந்து அவர் படித்தார். நெறிமுறை என்ன? 284 என்ன சொல்லியிருக்கு? மூக்கும் வாயும் வயிற்று வயிறும் அல்லாமல், வாயும் வயிறும் தலைமையானவை, மூக்கும் மூச்சு பாதையும் அதே போல மருந்து ஏற்கும், உள்ளே கொடுக்கின்ற மருந்தை தோளிலேயும், அதே வீய மருந்தை தோளிலேயும் தடவலாம். இந்த தோளிலேயும் தடவலாம் அப்படிங்கிறது அறிவான் சொல்லியிருக்கிறது. அதை எட்வர்ட் பார்க் வந்து கடைபிடித்து அந்த நோயாளியை அல்லது அந்த கடலோடியை அவர் மீட்டெடுத்தார் என்பதை பார்த்தார். எனவே இந்த 3வது முறையாகிய இந்த தோல் வழியாகவும் மருந்தை ஏற்றலாம் என்பதை நாம் வந்து பார்த்தோம். இது நேரடியாக மருந்து ஏற்றக்கூடிய விளக்கம், அனிமான் சொல்லியிருக்கிற விளக்கம். நீ மறைமுகமாக மருந்து ஏற்றக்கூடிய முறைகளும் உண்டு. ஒரு 2 சின்ன நோய் வரலாறு சொல்றேன். ஒரு 2 முன்னால ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்துட்டு மருத்துவத்துக்கு போனாங்க. குழந்தைக்கு என்ன தொல்லை அப்படின்னு சொன்னாங்க, சளி, இருமல், பொருள் பொருள் சத்தம் வருது, ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டுக்குது, மூக்கடைச்சிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது. சொல்லிட்டு நான் கேட்டேன், நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். எப்படி அந்த குழந்தைக்கு சளி வந்ததுன்னு கேட்டேன். எனக்கு அந்த சளி இருந்தது குழந்தைக்கு வந்து அப்படின்னு சொன்னாங்க. நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நோய் வரலாறு. இன்னொரு நோய் வரலாறு, குழந்தைக்கு சளி இருமல் அப்படின்ட்டு அதே போல இன்னொரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. உங்களுக்கு சளி இருந்ததான்னு கேட்டேன். இல்லைன்னா. நீங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாங்க. ஆனா இந்த ரெண்டாவது வந்து அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க சொன்னதுக்கும் முதல்ல வந்த அம்மா இருக்காங்க பாருங்க அவங்க சொன்னதுக்கும் வேறுபாடு இருக்கு. முதல்ல சொன்ன அம்மாவுக்கு தன்னிடமிருந்து தன்னுடைய குழந்தைக்கு அந்த நோய் தொல்லை சென்றது அப்படிங்கறத சொன்னார். ரெண்டாவது அந்த அம்மா என்ன சொன்னான்னு சொன்னா, டாக்டர் ராத்திரியெல்லாம் அந்த குழந்தை படுற துன்பத்தை அவஸ்தையை பார்த்து தாங்க முடியல. என்ன அங்க இருந்தது, குழந்தை வேறு இல்ல அம்மா வேறு. முதல்ல வந்த குழந்தைக்கு அம்மா இருந்து குழந்தைக்கு போச்சு, அது அந்த அம்மா சொன்னாங்க. ரெண்டாவது அம்மா அம்மா இருந்தாங்க அவங்க குழந்தைகிட்ட இருந்து இதுக்கு போகல, அந்த குழந்தை படுகிற துன்பத்தை பார்த்து மனசு தாங்கல, பொறுக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அனைமான் தான் அதுக்கு வழி சொல்லி, பால் குடிக்கிற குழந்தைக்கு நேரடியாக மருந்தை கொடுக்க கூடாது. பால் குடிக்கிற குழந்தைக்கு நேரடியாக மருந்தை கொடுக்க கூடாது. நான் இப்ப உனக்கு சொல்றேன், நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருவேன், ஒரு வீட்டு பக்கத்தில் இருந்த ஒருத்தருக்கு தொடையில சிலந்தி கட்டி வந்தது, ரொம்ப பெருசா கழுத்து செவத்து இருந்தது. அதுக்கு என்னமோ போட்ட பதவாடை போட்டாங்க, பதவாடை போட்டு என்னாச்சுன்னு சொன்னாக்க அது அப்படியே குறைஞ்சிருச்சு, அந்த கட்டி குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் நடக்க முடியல. என்ன நடக்க முடியும்னு சொன்னாங்க, அவன் இழுத்து இழுத்துன்னு நடந்த, இழுத்து இழுத்து நடந்த. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த சிலந்தி கட்டி போயிட்டது, ஆனா அந்த தொடை சந்தில நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க, நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க, நெடஸ்தி நோயினுடைய இடப்பெயர்ச்சி, அப்படி இடப்பெயர்ச்சி உண்டாகிவிட்டது. அதனால அவரால் நடக்க முடியல, சிலந்தி கட்டி போச்சு, ஆனா இதனால நம்ம போக முடியல. அதுக்கு அப்புறம் அவரமும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அந்த சிலந்தி கட்டியில இருந்த இடத்துல இருந்து கீழ் வந்தது, இது சரியா போச்சு, ரெண்டும் சரியா போச்சு. இதை பாருங்க, இப்போ தமிழ்ல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, பனை மரத்திற்கு தென்னை மரத்திற்கு தேள் கூட்டினால் பனை மரத்திற்கு பதவாடையா, தென்னை மரத்துல தேள் கூட்டினா பனை மரத்துக்கு பதவாடையா அப்படின்ட்டு. இங்க இருந்த கட்டி இங்க போச்சு பாருங்க, அது அந்த இடத்துல போட வேண்டிய பதவாடையை இங்க போடுறதா அப்படிங்கறத போல ஒரு இது வந்து சொல்லுவாங்க. நோய் யாருக்கு அப்படின்னு சொன்னா குழந்தைக்கு, யாருக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லி அனுமதி சொல்றாரு சொன்னா தாய்க்கு கொடுக்கும். தாய்ப்பால் வழியாக அந்த மருந்து குழந்தைக்கு போகிற போது அது மிக மிக நன்மையான ஒரு விளைச்சி விளைவை உண்டாக்குகிறது அப்படிங்கிறத சொல்றார். அது மட்டும் இல்லாம அவர் என்ன என்ன ஆராய்ச்சி எல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா வியப்பா இருக்கும். இந்த நெடுநோய் சொல்லியிருக்காரு இல்லையா, நெடுநோய்க்கு மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த நெடுநோய்க்கு மருத்துவம் பார்க்கணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, இந்த நெடுநோய்க்கு மருத்துவம் பார்க்கிற போது இந்த குழந்தைக்கு நெடுநோய் மருத்துவம் பார்க்கும், இந்த குழந்தைக்கு நெடுநோய் மருத்துவம் பார்க்கும். இப்ப தாய்ப்பால் வழியாக இந்த நெடுநோய் மருத்துவத்தை செலுத்துகிற போது அந்த மருந்து அந்த குழந்தைக்கு போகிறது, அது மிக மிக நன்மை அடைகிறது. இது ஒரு பக்கம். இப்ப சல்பர்னு வச்சுக்கீங்களேன், இந்த சல்பர்ங்கிற மருந்தை அம்மாவுக்கு கொடுக்குறோம், ஆன்டிசோரிக் அப்படிங்கிறத அம்மாவுக்கு கொடுக்குறோம். ஏன்னா அம்மாவுக்கு அந்த ஆன்டிசோரிக் சல்பருடைய தேவை என்று அதை கொடுக்குறோம். கொடுத்த உடனே அது தாய்ப்பால் வழியாக எங்கே செல்கிறது, குழந்தைக்கு செல்லுகிறது. அந்த குழந்தைக்கு சில நன்மையான விளைவை உண்டாக்குகிறோம். அது எந்த அளவுக்கு நன்மையான விளைவு அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அந்த குழந்தைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்னால், அது 10 வயது சிறுவனாக இருக்கும்போது அப்ப கொடுக்காம 10 ஆண்டுகளுக்கு பின்னால கொடுக்குறோம், அது சில நன்மையான விளைவை உண்டாக்குறது. அந்த 10 வயதுல கொடுக்கிற அந்த நன்மையை காட்டிலும் இந்த குழந்தையாக இருக்கிற போது தாய்ப்பால் வழியாக இதை கொடுக்கிற போது உண்டாகின்ற நன்மை அளப்பரிய நன்மை. கொடுக்க வேண்டிய மருத்துவம் அங்கேதான் அப்படிங்கிறத சொல்ற. கருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அந்த கருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆன்டிசோரிக் ட்ரீட்மெண்ட் அவங்க கருவத்தில் இருக்கிற போதே கொடுக்க வேண்டும். அதனால 2 நன்மை. ஒன்று, அந்த சோரா என்பது அந்த நோய் மூலம் என்பது போக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது நன்மை என்னன்னு சொன்னா, சிசேரியன் கிடையாது, தலை சுத்தி பிறக்கிறது, தண்ணி குடம் உடஞ்சு பிறக்கிறது அப்படிங்கிறத ஒண்ணு. இந்த ஆன்டிசோரிக் ட்ரீட்மெண்ட கருவத்தில் இருக்கிற போதே கொடுக்கும் போது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, அந்த அந்த தாய்மார்கள் அழகான குழந்தைகளை நலமான மகப்பேறாக பெற்றுத் தந்திருக்கிற நன்மை உண்டாகிறது என்பதை பார்த்து வியப்படையில்லை. எப்போ கருவுக்கு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு மருந்து கொடுத்து அதன் வழியா அந்த குழந்தை போகும். எனவே தாய்ப்பால் வழியாக அல்லது தாய் கருவுக்கு இருக்கின்ற தாயின் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த குழவிக்கு அல்லது பால் குடிக்கிற குழந்தைக்கு மருந்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த முறையை சொல்லுகிறேன். இது இன்டைரக்டா கொடுக்கக்கூடிய மரியம்.
யாராவது ஒருத்தர் வந்தா
ஐயா வாங்க, நீங்க தான் வாங்க, நீங்க தான் வாங்க, கொஞ்சம் வாங்க ஒண்ணு, நீங்க நம்ம நண்பர், அதனால ஐயா நீங்க தான் வாங்க,
கொஞ்சம் வாங்க,
ஒண்ணு செய்ய போறதுல வாங்க.
உட்காருங்க அமைதியா, நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு கண்ணை மட்டும் மூடிக்குங்க, நாம் சொல்ற வரைக்கும் முடிக்க. கண் விழிக்கலாம். உங்களை தொட்டனா ஏதாவது உணர்வு வந்ததா உங்களுக்கு? ஒண்ணு தெரியல. நல்லது நல்லது, சொல்லு.
அனிமான் வந்து நெறிமுறை 288-289 வசியம் என்பதை பற்றி பேசுவார்.
அதாவது நான் சொன்னது எதுக்குனாக்கா ஒரு ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகும்,
எப்படி அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறத வச்சு, அனிமான் சொல்லியிருக்கிறத வச்சு காட்டுறது காட்சிதான். வசியம் என்பதை பற்றி சொல்லுகிறார். அந்த வசியத்தை கண்டுபிடித்தவர் மெஸ்மர். அந்த மெஸ்மர் என்பவருடைய பெயரால அதற்கு மெஸ்மரிசம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை வந்து எப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, விலங்கு சாந்த கவர்ச்சி, அனிமல் மேக்னட்டிசம் என்று சொன்னாங்க. அனிமல் மேக்னட்டிசம் என்று சொல்லக்கூடாது, அதை வந்து மெஸ்மரிசம் என்று சொல்ல வேண்டும். அது நல்ல மருத்துவ பயன்பாட்டை உடையது என்று சொன்னார். இப்போ நாம வந்து சில மருத்துவ குறிப்புகளை பார்க்கணும், ஹோமியோபதி மருத்துவ குறிப்புகளை பார்க்கணும். நல்ல உயர்ந்த வீரியம் ஒன்னம், அந்த ஒன்னம்ங்கிற மருந்தை காலையில் ஒரு டோஸு, மத்தியானம் ஒரு டோஸு, சாயங்காலம் ஒரு டோஸு, ராத்திரி ஒரு டோஸு, எவ்வளவு சாப்பிடணும், 2 மாசம் சாப்பிடணும், 3 மாசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மருத்துவ குறிப்புகளை பார்க்கணும். தாறுமாறான மருத்துவ குறிப்புகளை பார்க்கணும். இப்படி தாறுமாறான மருத்துவ குறிப்புகளை உண்டாகும் போது அந்த மருந்துகளால் உண்டாகக்கூடிய தீமை இருப்பாங்க, அந்த மருந்துகளால் உண்டாகக்கூடிய கொடுமை, அந்த மருந்துகளால் உண்டாகக்கூடிய விளைவுகள் இருப்பாங்க. அந்த விளைவுகளை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆங்கில மருத்துவத்தினுடைய தன்மையினால, ஆங்கில மருந்துகளால் உண்டாகக்கூடிய நோய்கள், மருந்து நோய்கள் என்று சொல்லுவாங்க, மெடிசினல் டிசீஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆங்கில மருந்துகளால் உண்டாகி இருக்கக்கூடிய நோய்களுக்கு தீர்வே இல்லை அவர் சொல்றது, அதற்கு தீர்வே இல்லை. ஆங்கில மருந்துகளால், அதாவது ஆண்டு கணக்கில் காப்பிசான் அப்படின்ட்டு அல்லது வேற ஏதாவது மருந்துகளை சாப்பிட்டு அந்த மருந்து அவருடைய ஊறி போய் அந்த மருந்தினால உண்டாகி இருக்கக்கூடிய நோய்கள் பெருகி இருக்கின்றன சொன்னா அதற்கு தீர்வே இல்லை. இந்த ஆற்றல் மருந்து இருப்பாருங்க, டைனமைட் பொட்டன்சி மருந்து இருப்பாருங்க, இந்த மருந்துகளை தாறுமாறா கொடுப்பதற்கு பின்னால அந்த மருந்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அங்கங்க நான் படிச்சிருக்கேன். செப்பியா கொடுக்கலாம், நஷ்டமிக்கா கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி சில ஆசிரியர்கள் எழுதி இருக்கிறாங்க. அனிவான் என்ன சொல்லுகிறார் சொன்னா, அதை வசிய முறையால் போக்கலாம், அந்த தீய விளைவுகளை வசிய முறையால் போக்கலாம். அந்த வசிய முறையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கம், அந்த வசிய முறைக்கு மட்டும் அவர் வந்து 5 அடிக்குறிப்புகளை எழுதியிருக்கிறார். கடைசி 5 அடிக்குறிப்புகளும் இந்த வசியம் தொடர்பான குறிப்புகள், அடிக்குறிப்புகளை எழுதியிருக்கிறார். ஒரு நோய் வரலாறை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு குழந்தை, 7-8 வயசு குழந்தை, அதை வந்து மருத்துவத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு இருந்த தொல்லை என்ன அப்படின்னு சொன்னா, நாள்தோறும் இரவுல படுக்கையில சிறுநீர் கழித்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் படுக்கையில சிறுநீர் கழித்து விடுகிறது. அந்த நோய் தொல்லைக்கு தான் அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையை கூட்டிட்டு வந்துட்டு என்ன கேட்டேன், ஒரு 10 மணிக்குள்ளே அந்த குழந்தையினுடைய எல்லா விஷயத்தையும் கேட்டு கடைசியில் அதற்கு டாக்சிகம் 200 அப்படிங்கிற ஒருவேளை மருந்தை கொடுத்து அனுப்பினாங்க. கொடுத்து அனுப்பிட்டு 4வது நாள் திரும்பி வந்தாங்க. 4வது நாள் திரும்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னால அது ராத்திரியில் ஒருவேளை தான் உணவு போயிட்டு இருந்தது, இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் 2 தடவை கொண்டு போகுது. மருந்தை சாப்பிட்றதுக்கு முன்னால 1 தடவை தான் உணவு போயிட்டு இருந்தது, மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது 4 தோறும் 2 தடவை உணவு போயிருந்தது என்று சொல்லி சொன்னாங்க. மீண்டும் சில கேள்விகள்லாம் கேட்டேன். மீண்டும் எனக்கு அந்த டாக்சிகம் அப்படிங்கிறதான் பொருத்தமான மருந்தாக தென்பட்டது. மருந்தை மாற்றவும் விரும்பலை. மரணத்தை முடிக்கவும் விரும்பினார். எனக்கு இந்த வசியம் நினைவுக்கு வந்தது. என்ன செய்வேன், அந்த குழந்தையை அழைத்து கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு மொண்டான் ஒரு ஸ்டூலில் உட்கார வச்சுட்டு, இப்ப செய்தி காட்டு பாருங்க, இதை போல இன்னும் கொஞ்சம் ஆழமா இன்னும் ஒரு சில மணிக்குரிய அதிகமா அந்த வசிய முறையை செய்துவிட்டு பிளாஸ்மோஸ் மருந்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு, அந்த மருந்தை கொடுங்க சரியா போகும் என்று சொன்னேன். அன்றைக்கு இருந்து அதற்கப்புறம் அது படுக்கையில் ஒன்று போகுது. கொடுத்த மருந்து சரியான மருந்து, வீரியத்தில் ஏதோ குழந்தைகள் வீரியம் சற்று கூடுதலா குறைவா என்று சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியல. வீரியத்தில் வந்து ஏதோ ஒரு குளறுபடி, அந்த வீரியத்தில் இருந்த குளறுபடி என்பதனால அந்த மருந்துடைய விளைவு அதிகமாகி அவர் வந்து இரண்டு கண் இருக்கிறார், இரண்டு முறை அவர் ஒன்று போக வேண்டியதாக இருந்தது. அது அந்த வசியம் செய்ததற்கு பின்னால அந்த குளறுபடியை நிலையாக சொன்னது. அந்த மருந்து வேலை செய்தது, வசியமும் அந்த மருந்தினுடைய மிகையான வேலையை அது கெடுத்து அது போற்றிவிட்டது என்பதை பார்க்கணும். இதைத்தான் நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள, உங்களோடு சேர்ந்து அசை போட விரும்புகிறேன். என்ன சொன்னேன் அப்படிங்கிறத மீண்டும் நினைவு சொல்றேன். இந்த வாய்வழியாக உட்கொள்ளக்கூடிய மருந்துகள், அதை வீரிய மருந்தாகவே உட்கொள்ள வேண்டும். கடுநோய்க்கு நீர் மருந்தாகவே, பலவேளை நீர் மருந்தாகவே, டிவைடட் டோஸ் அப்படிங்கிற பகுப்பு மருந்தாகவே உட்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. நெடுநோய்க்கு சற்றே வீரியப்படுத்தி உண்ண வேண்டும் என்பது. அப்புறம் மூக்கு வழியாக எந்த நேரத்தில் உவர வேண்டும், தோலில் எந்த இடத்துல எப்படி எதற்காக தட வேண்டும், தாய்ப்பாலுக்கு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழியாகவே மருந்தை செலுத்த வேண்டும் என்பது. அதுக்கப்புறம் தாறுமாறாக நாமே மருந்து கொடுத்துட்டோம், சரியான மருந்தையே தாறுமாறாக வீரியம் எசக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதை ஒன்று விட்டுவிட வேண்டும். எத்தனை நாள் அந்த பெண் வந்து ரெண்டு முறை மூணு முறை கழிப்பது என்று சொல்லிவிட்டு அது தானாகவே அடன்பாடு செய்ய வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட பொறுமை யாருக்கும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த ஒரு இதை ஒரு துணை மருத்துவமாக நாம் வந்து செய்து பார்க்கலாம் என்ற இந்த செய்திகளை அனிமானுடைய வழியிலே இருந்து, அவர் எழுதிய நெறிமுறையிலே இருந்து, அவர் எழுதிய நெடுநோய் நூலிலே இருந்து இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இந்த அரிய வாய்ப்புக்கு நான் மகிழ்கின்றேன், நன்றி கூறுகின்றேன்.